விவிலிய தேடல் திருப்பாடல் 141 பகுதி 2.
எனதருமை அன்புள்ளங்களே, இதயத்தை புத்துணர்வாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நாள்தோறும் உடற்பயிற்சி செய்யுங்கள். இதயத்தின் வாழ்நாளை நீட்டிக்க வேண்டுமா? இவற்றையெல்லாம் உண்ணுங்கள், இவற்றையெல்லாம் உண்ணாதீர்கள், அல்லது அளவை குறைத்துக் கொள்ளுங்கள் என்று மிகப்பெரிய பட்டியலையே இன்றைய மருத்துவ உலகம் நமக்கு தருகின்றது. இதன் விளைவு என்ன? கடற்கரை ஓரங்களிலும், பூங்காக்களிலும், சாலை ஓரங்களிலும், விளையாட்டு திடல்களிலும் உடற்பயிற்சி செய்வோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வருகின்றது. இரத்தமும் சதையும் கொண்ட இதயத்தை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ, அதேபோன்று இதயத்தின் ஆன்மீக நலனை பாதுகாப்பதும் முக்கியம். மாசுபடிந்த இரத்தத்தை சுத்தம் செய்யும் இதயத்தை தீய சிந்தனைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டியதும் அவசியம். அதுவே தனி மனித மற்றும் மனித சமுதாயத்தின் நலனுக்கு உத்தரவாதம். அன்பு நெஞ்சங்களே, இன்றைய விவிலிய தேடலின் மைய கருத்து இதய தூய்மை.
புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாயது மாறும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாயது மாறும் என் தலைவா.
அன்பு இதயங்களே, நாம் திருப்பாடல் 141 சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரம் இப்பாடலின் மூன்றாவது சொற்றொடரை மட்டும் நாவடக்கம் என்ற மைய கருத்தை கொண்டு சிந்தித்தோம். இன்று இப்பாடலின் அடுத்த சொற்றொடரை இதய தூய்மை என்ற தலைப்பில் சிந்திப்போம். இதோ 141 திருப்பாடலின் 4வது சொற்றொடர்.
என் இதயம் தீயது எதையும் நாட விடாதேயும், தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும், தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும், அவர்களோடு இனிய விருந்தினே நான் உண்ணவிடாதேயும்.
அன்பு இதயங்களே, மனித உடலின் செயல்பாடு பற்றி எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு சிறுவயதில் ஒரு புத்தகம் வாசித்தேன். குறிப்பாக மனிதர்களின் ஐம்புலன்களும் மூளையோடு இணைந்து எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை விளக்கியிருந்தார் அந்த நூலின் ஆசிரியர். எடுத்துக்காட்டாக, கண் ஒரு பொருளை பார்க்கிறது. தான் பார்த்ததை நரம்புகள் வழியாக மூளைக்கு அது செய்தி அனுப்புகின்றது. மூளை ஏற்கனவே பதிவு செய்த பொருட்களோடு ஒப்பிட்டு பார்த்து அப்பொருளின் பெயரை சொல்கிறது. அப்பொருள் தேவையெனில் அதை எடுக்குமாறு மூளை கை நரம்புகளுக்கு கட்டளையிடுகின்றது. கைகள் அதை எடுக்கின்றன. இவையெல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்து விடுகின்றன. ஆனால் இச்செயலின் நடுவில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அப்பொருள் நல்லதா கெட்டதா, தேவையா தேவையில்லையா என்று ஒரு பட்டிமன்றமே நடக்கின்றது. இந்த பட்டிமன்றம் இதயத்தில் நடப்பதாக நம்புகின்றோம். இவை இதயத்தில் தான் நடக்கிறது என்பதற்கு அறிவியல் பூர்வமான நிரூபணம் இல்லை என்றாலும் இவை இதயத்தில் நடப்பதாகவே நம்புகின்றோம். அன்பு இதயங்களே, குற்றவாளியை காட்டிலும் குற்றம் செய்ய தூண்டியவர்களுக்கே தண்டனை அதிகம் என கேள்விப்பட்டிருக்கின்றோம். தவறு செய்யும் கண், கைகள், கால்களை காட்டிலும் அதை செய்ய தூண்டுகின்ற இதயமே தவறுக்கு பொறுப்பு என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் நமது சிந்தனைகள்தான் செயல்களாக வெளிப்படுகின்றன. இதைத்தான் இயேசு மார்க்கு நற்செய்தியில் இவ்வாறு சுட்டிக்காட்டுகின்றார்.
மார்க் நற்செய்தி பிரிவு 7. மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன.
குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, உலகில் நடக்கிற எல்லா தீமைகளையும் களைய வேண்டுமென்றால் இதயத்திலிருந்து வெளிவருபவை நல்லவைகளாக இருக்க வேண்டும். இதற்கு நல்லதொரு சமூக சூழல் அவசியம். எனவேதான் தாவீது தீச்செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும் என்று ஜெபிக்கிறார். எல்லா மனிதர்களுமே இந்த உலகத்தில் பிறக்கும்போது நல்லவர்கள்தான். ஆனால் அவர்கள் பிற்காலத்தில் நல்லவர்களாவதும் தீயவர்களாவதும் அவர்களை சுற்றியிருப்பவர்களை பொறுத்ததே. அவர்களது பெற்றோர், உறவினர்கள், நண்பர்கள் என பலர் அவர்களது பண்பு நலன்களில் மிகப்பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். அருளாளர் அன்னை தெரேசா சிறுமியாக இருந்தபோது அவருடைய தோழியரில் ஒருவர் நடத்தை சரியில்லாதவர் என்பதை அவருடைய தாய் கவனித்தார். ஒரு தீய நட்பு நல்லவர்களையும் கெடுத்துவிடும், எனவே அந்த நட்பை துண்டிக்க வேண்டும் என தெரேசாவின் தாய் முடிவெடுத்தார். ஒருநாள் அவர் தெரேசாவை அழைத்து அவருடைய கையில் ஒரு பெரிய பெட்டியை கொடுத்தார். அப்பெட்டி நிறைய ஆப்பிள் பழங்கள் இருந்தன. அழகான ஆப்பிள் பழங்களைக் கண்ட தெரேசாவின் கண்கள் ஆனந்தத்தில் விரிந்தன. ஆர்வத்தோடு ஒரு பழத்தை அவர் எடுக்கப் போனார். தாய் அவரை தடுத்தார். அவற்றுள் நல்ல பழங்களாக தெரிந்தெடுத்து இரண்டு கூடைகளில் வைக்கும்படி தாய் கூறினார். அதன்படியே தெரேசாவும் நல்ல பழங்களாக தெரிந்து இரண்டு கூடைகளில் நிரப்பினார். தாய் தனியே வைத்திருந்த ஒரு அழுகிய பழத்தை எடுத்து வந்தார். தெரேசா புரியாமல் அவரை பார்த்தார். தாய் அந்த அழுகிய பழத்தை நல்ல பழங்கள் இருக்கும் ஒரு கூடையின் நடுவே வைத்தார். ஏம்மா, நல்ல பழங்களோடு கெட்ட பழத்தையும் வைக்கிறீர்கள் என்று தெரேசா கேட்டார். எல்லாம் ஒரு காரணம்தான். இந்த இரண்டு கூடைகளையும் அப்படியே கொண்டு போய் ஓரிடத்தில் வை, நான் சொல்லும்போது எடுத்து வா என்று சொன்னார் தாய். தெரேசா அப்படியே செய்தார். சில நாட்களுக்குப் பின் தாய் தெரேசாவை மறுபடியும் அழைத்தார். அந்த பழக்கூடைகளை எடுத்து வரச் சொன்னார். பழக்கூடைகளை தெரேசா எடுத்து வந்து தாயின் முன்னால் வைத்தார். அழுகிய பழம் வைத்த கூடையில் இருந்த பழங்கள் எல்லாமே அழுகிப் போயிருந்தன. மற்ற கூடையில் இருந்த பழங்கள் பழுதடையாது அப்படியே இருந்தன. இதை பார்த்த தெரேசா மிகவும் வருந்தினார். நன்றாக இருந்த பழங்கள் கெட்டுப்போய்விட்டனவே என்று அவருக்கு அழுகையே வந்துவிட்டது. தெரேசாவின் தாய் அவரை அருகில் அமர வைத்து மெதுவாக அவரிடம் சொன்னார். பார்த்தாயா, ஒரே ஒரு அழுகிய ஆப்பிள் பழம் ஒரு கூடை நிறைய இருந்த நல்ல பழங்களை அழுக வைத்துவிட்டது. தீய நட்பும் இப்படித்தான் என்று அவரிடம் சொன்னாராம்.
குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும்.
அன்பு இதயங்களே, தீச்செயல்கள் செய்யும் மனிதர்களிடமிருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ளலாம். வெளியிலிருந்து வரும் தீய எண்ணங்களை கூட எளிதாக விலக்கலாம் அல்லது சரி செய்யலாம். ஆனால் நமக்குள்ளேயே இருக்கும் தீய எண்ணங்களை என்ன செய்வது? நாம் விரும்புகிறோமோ இல்லையோ, நமது இதயத்திற்கு தீயவைப்பால் ஓர் ஈர்ப்பு இருக்கின்றது. இந்த ஈர்ப்புக்கு மறுப்பு சொல்லி நேர்மறையாக நடப்பதுதான் நல்ல மனித சமுதாயத்தின் வெற்றியாகின்றது. ஒரு சிறு பிள்ளையை பார்த்து இதை செய்யாதே என்று சொன்னால் அதை செய்துவிட வேண்டும் என்ற ஆவல் அந்த குழந்தைக்குள் வளரும். அதே ஆர்வம் பெரியவர்களையும் விடுவதில்லை. மனித சமுதாயத்தின் முதல் பாவமும் இதனால் வந்ததுதான் என்று விவிலியம் சொல்கின்றது. விலக்கப்பட்ட கனியை சுவைத்ததன் விளைவுதானே நாம் எல்லோரும் இப்போது அனுபவிக்கின்றோம். தீமையின்பால் உள்ள ஈர்ப்புக்கு மறுப்பு சொல்ல வேண்டும், நன்மையை மட்டுமே செய்யும் நல்லவர்களாக வாழ வேண்டும் என எல்லாருமே விரும்புகிறார்கள். ஆனால் இந்த கனவை நனவாக்குவது வெகு சிலரே. இந்த கனவை செயலாக்க முற்படும்போது பலரும் தடுமாறி விடுகிறார்கள். இதைத்தான் தூய பவுல் இவ்வாறு சொல்கின்றார்.
ரோமியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 7. ஏனெனில் நான் செய்வது என்னவென்று எனக்கே தெரிவதில்லை, எதை செய்ய விரும்புகின்றேனோ அதை நான் செய்வதில்லை, எதை வெறுக்கின்றேனோ அதையே செய்கின்றேன்.
தாவீது மன்னனும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. தீமையின்பால் தனக்குள்ள ஈர்ப்பை உணர்ந்த தாவீது இறைவனை தனக்கு துணையாக அழைக்கின்றார். இறைவா, என் இதயத்தை கட்டுப்படுத்தும் என்று மன்றாடுகின்றார்.
புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா. நான் தேடினேன் புது உலகம், அதை காணத்தான் புது இதயம். புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாய் அது மாறும் என் தலைவா.
எனதருமை அன்புள்ளங்களே, இறுதியாக ஓர் எண்ணம். உணவு என்பது உறவின் அடையாளம். யாருடனாவது மன வருத்தம் இருந்தால் நாம் அவர்கள் வீட்டில் உணவு அருந்துவது இல்லை. பொதுவாக நமது வீடுகளில் நடக்கும் உணவு பரிமாற்றம் வெறும் உணவு பரிமாற்றமாக மட்டும் இருப்பதில்லை, மாறாக அது உறவு பரிமாற்றமாகவும் இருக்கின்றது. தீச்செயல் செய்யும் மனிதர்களோடு உணவருந்த சென்றால் அவர்களோடு உறவாட வேண்டும். உறவாடினால் அவர்களைப் போன்ற தீச்செயல்களில் ஈடுபட வேண்டும். எனவேதான் தாவீது, இறைவா, தீச்செயல் செய்பவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ண விடாதேயும் என்று ஜெபிக்கிறார். தீச்செயல் செய்யும் மனிதரோடு தான் உண்ணும் விருந்தை தாவீது சாதாரணமான வெறும் விருந்து என்று குறிப்பிடவில்லை, மாறாக இனிய விருந்து என்று அழுத்தம் திருத்தமாக குறிப்பிடுகின்றார். அன்புள்ளங்களே, தீயவை எப்போதுமே இனிமையாகத்தான் தெரியும். குழந்தைகளுக்கு சாக்லேட்டினுடைய இனிமை மட்டும்தான் தெரியும். அவற்றை அதிகமாக உண்ணும்போது பற்களிலும் வயிற்றிலும் உருவாகும் பாதிப்புகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. அதேபோல தீய நண்பர்களின் உறவும் இனிமையாகத்தான் தெரியும். குறிப்பாக இளையோரிடையே தீய நண்பர்களால் உருவாகும் ஆபத்துக்களை பல குடும்பங்கள் அனுபவித்து வருகின்றன. அன்பு இதயங்களே, இறைவன் தன்னை தீமைகளில் விழச் செய்ய மாட்டார், தீச்செயல்களை நாடாமல் தீச்செயல்களை செய்யாமல் தன்னை காப்பார் என நம்பி மன்றாடுகின்றார் தாவீது. அவரோடு இணைந்து நாமும் மன்றாடுவோம். நமது இதயம் நலமாக மாற அது முதலில் தூயதாக மாற வேண்டும். இந்த தூய்மையை பேணிக் காக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். தீய எண்ணங்கள், தீய சூழல்கள், தீச்செயல் செய்வோரின் நட்பு ஆகியவற்றை விட்டு விலக வேண்டும். இம்முயற்சிகளில் இறைவன் நமக்கு துணை இருக்க ஒருவர் ஒருவருக்காக மன்றாடுவோம்.
கள்ளம் கபடு இல்லா பெண்ணை உள்ளம், கடவுளை அஞ்சி வாழும் நல்ல உள்ளம், பொய்யும் புறக்கும் இல்லா வெள்ளை மனம், பேரும் புகழும் தேடா எளிய மனம், எல்லோருக்கும் நன்மை எண்ணும் ஏற்றங்கள் தேடும் நெஞ்சம், நல்லோருக்கும் வலியோருக்கும் நல்வழி காட்டும் நெஞ்சம், புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா, புது இதயம் புது வாழ்வு புது உலகம் இறைவா, புது இதயம் ஒன்று தாரும் என் இறைவா, புது வாழ்வாயது மாறும் என் தலைவா.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.